ஓகே. நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமியதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே திவ்விசேஷ சூன்யவாதி பாஷ்யபிரதேஷ்காரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய காணொலியில் வந்து நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களையும், அந்த மாதத்துக்கு ஏன் அவ்வளவு ஏற்றம் தோன்றியது, அதனுடைய வைபவங்கள், அந்த மாதம் எவ்வாறு பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய ஒரு சிறிய பதிவு வந்து இன்னைக்கு நம்ம இங்க தர இருக்கிறோம். பொதுவாக வந்து பார்த்தோம்னா சமஸ்கிருத நாள்காட்டிலையும் ஆகட்டும் தமிழ் நாள்காட்டிலையும் ஆகட்டும், வைகாசி மாதம், வைசாக்கு மாதம், அப்புறம் மார்கழி மாதம், மாக சீருஷ மாதம், அப்புறம் கார்த்திகை மாதம், இந்த மாதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வைசாக மாதத்தை விட மார்கழி மாதம் ரொம்ப ஏற்றம் கொண்டது. மார்கழி மாதத்தை விட கார்த்திகை மாதம், தாமோதர மாதம் இன்னும் ஏற்றமுடையது. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம புருஷோத்தம அதிக மாதம், புருஷோத்தம மாதத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறோம். ஸோ புருஷோத்தம மாதம் ஏன் இவ்வளவு உயர்ந்தது, அது எவ்வாறு வந்து வைஷ்ணவர்களால் கொண்டாடப்படுது, பகவான் எப்படி அதுக்கு இவ்வளவு ஏற்றம் தந்தாருங்கிறதா இன்னைக்கு காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். முதல்ல இந்த புருஷோத்தம மாதமானது மல மாதம் என்றும் அதிக மாதம் என்றும், பின்னர் தான் புருஷோத்தம மாதம் என்றும் அறியப்பட்டது. இப்படி நம்ம வந்து ஆங்கில நாட்காட்டில வந்து லீப் வருடம் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா அதிகமாக நமக்கு கிடைக்குதோ, அது போல நமக்கு சமஸ்கிருத நாட்காட்டிலையும் வந்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு மாதம் அதிக மாதமாக கிடைக்கிறது. அந்த அதிக மாதம் வந்து மல மாதமாக, கழிவு மாதமாக நிராகரிக்கப்பட்டது. எந்த வைஷ்ணவர்களும் சைவர்களும் எந்த ஒரு ஆன்மீக விஷயத்தை பின்பற்றுபவர்களும் அந்த அதிக மாதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அது மிக மிக அசுத்தமானதா அவங்க கருதினாங்க. அது ஒரு மலம், மலம்னு அழுக்கு கழிவு. ஸோ அந்த மாதிரி இந்த மதத்தை வந்து எல்லாரும் நிராகரிச்சிட்டாங்க. அப்போ இந்த மல மாதம் அதிக மாதம் வந்து எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டது. அப்படி எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த புருஷோத்தமா அது அந்த மல மாதம் அதிக மாதம் வந்து அந்த தேவதை, அந்த மாதத்துக்குண்டான தேவதை வந்து பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. பகவானே, எல்லாரும் வந்து ஒவ்வொரு மாதத்தையும், குறிப்பாக கார்த்திகை மாதத்தையும் வைசாக மாதத்தையும் மார்கசீரிஷ மாதத்தையும் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறாங்க. ஆனால் என்னுடைய மாதத்தை வந்து எல்லாரும் விலக்கி வச்சுட்டாங்க. என்னுடைய மாதத்தில் யாருமே நல்ல காரியங்கள் செய்கிறதில்லை. என்னை வந்து புறக்கணித்து என்னை வந்து ரொம்ப ஒரு மலத்துக்கு ஒப்பாக என்னை நடத்துகிறாங்க. அதனால் எல்லா அபயங்களுக்கும் அடைக்கலம் தருபவரும் எல்லா பக்தர்களுக்கும் அடைக்கலம் தரக்கூடியவருமான அந்த புருஷோத்தமர் பகவான் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இடத்துல வந்து அந்த மாதமானது தஞ்சம் அடைந்தது. அந்த மாதத்தின் தேவதை பகவானை குறித்து நிறைய பிரார்த்தனை செய்தாங்க. பிரார்த்தனை செய்து, நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தணும், என்னை வந்து புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிக மாதம் மல மாதமானது பகவான் இடத்துல பிரார்த்திச்சாங்க. எல்லா பக்தர்கள் மேலே காரணியம் உடையவரும், எல்லா திக்கட்டவர்களுக்கும் அடைக்கலம் தரக்கூடியவரும், கருணை வாய்ந்தவரும், முழுமுதற் கடவுளுமான பகவான் புருஷோத்தமர் அந்த மாதத்து தேவதையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டு, நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், இன்று முதல் நான் வந்து உன்னை வந்து என்னுடைய திருநாமத்தாலேயே நான் அழைக்கிறேன். இந்த புருஷோத்தம மாதம் வந்து மிக மிக உன்னதமான மாதம். மற்ற ஈவன் இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து விரதம் இருக்கிறவங்க, தாமோதர மாதத்தில் விரதம் இருக்கிறவங்க 100% பலன் அடைகிறாங்க அப்படின்னா, புருஷோத்தம மாதத்தில் விரதம் தவங்களையும் பயிற்சி பண்ணுறவங்க 1000 மடங்கு வந்து நன்மை அடைகிறதா பகவான் வந்து வரங்களை வழங்குறாரு. இப்படி தன்னுடைய முழு காருண்யத்தையும் முழு கருணையும் வந்து அந்த புருஷோத்தம மாதத்தினுடைய தேவதைக்கு பகவான் ஆசீர்வதிக்கிறார். இப்படி ஆசீர்வதிச்சு, இந்த புருஷோத்தம மாதம் எல்லா மாதங்களையும் தலை சிறந்தது, எல்லாத்துலையும் உயர்ந்தது. எப்படி மலைகளில் ஹிமாலயம் உயர்ந்ததோ, எப்படி நதிகளில் வந்து கங்கை உயர்ந்ததோ, எப்படி பக்தியில் வந்து கிருஷ்ண பக்தி உயர்ந்ததோ, அதுபோல மாதங்களில் வந்து இந்த புருஷோத்தம மாதம் மிக மிக உயர்ந்தது. அந்த புருஷோத்தம மாதம் வந்து வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. அப்போ இந்த புருஷோத்தம மாதத்தில் வந்து ஸ்கந்த புராணம், பிரம்ம வைபவ புராணம், பத்ம புராணம், இந்த மாதிரி விதவிதமான புராணங்களில் அந்த மகாத்மியம், அந்த மதத்தினுடைய அந்த மாதத்தினுடைய மகாத்மியம், அதில் வந்து ஒரு பக்தர்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி பக்தி தொண்டு செய்யணும், எப்படி தவங்களையும் விரதங்களையும் பயிற்சி செய்யணும், எப்படி பகவானை திருப்திப்படுத்தணும், அந்த விரதங்களை எப்படி அனுஷ்டிக்கணும், இறுதியில் எப்படி விரதங்களை முடிக்கணும், இதெல்லாமே வந்து எல்லா இதிகாச புராணங்கள்லையும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ், பக்தி வினோத் தாக்கூர், பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் வந்து அவங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய உரைகளில். அதனால் இந்த புருஷோத்தம மாதத்தினுடைய மகாத்மா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பகிர்ந்துருக்கிறோம். ஸோ எல்லா வேதங்களையும் புராணங்களையும் என்ன சொல்லுதுன்னா, இந்த யாருத்தர் இந்த புருஷோத்தம மாதத்தில் வந்து தவங்களையும் விரதங்களையும் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்களாக வராங்க. அவங்க இந்த சரீரத்தை விட்ட உடனே அவங்க கிருஷ்ணருடைய முழுமுதல் கடவுளுடைய திருநாட்டுக்குள் புருஷோத்தமனுடைய உலகத்தில் நுழையிறாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற மகிமைகள் மகத்துவங்களை வந்து சாஸ்திரங்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ பல பல ஆச்சாரியர்களும் அதை முயன்றிருக்காங்க. உதாரணத்துக்கு துர்வாச முனிவர், துர்வாச முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரொருத்தர் வந்து புருஷோத்தம மாதத்துல வந்து புனித ஸ்தலங்கள்ல நீராடுறாங்களோ அவங்க வந்து முற்பெருவில் செய்த பாவனைகள்லேருந்து விடுபடுவாங்க, எல்லா நற்பயன்களும் அடைவாங்க அப்படின்னு துர்வாச முனிவர் சொல்றாரு. வால்மீகி மகரிஷி வந்து யாரொருத்தர் வந்து புருஷோத்தம மாதத்துல விரதங்களையும் தவங்களையும் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க முழுமுதற் கடவுள் புருஷோத்தமனுடைய லோகத்துக்கு திரும்பவும் போவாங்க அப்படின்னு வால்மீகி மகரிஷி சொல்றாங்க. நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா, யாரொருத்தர் வந்து புருஷோத்தம மாதத்தில் வந்து பகவானுடைய ராதா கிருஷ்ணர், ராதா ஷாமசுந்தருடைய தெய்வீகமான லீலைகளை, அவருடைய லீலைகளை வந்து கேட்குறாங்களோ, அதை பற்றி படிக்கிறாங்களோ, அவங்க வந்து எல்லா விதமான கலங்கங்கள்லேருந்து விடுபட்டு அவங்க பகவானுடைய நித்தியமான லீலையில் பங்கு பெறுவாங்கன்னு நாரத முனிவர் சொல்கிறாங்க. நைமிஷாரண்ய முனிவர்கள், நைமிஷாரண்யத்தில் ஒன்று கூடி இருக்கிற முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புருஷோத்தம மாதத்தில் தவங்களையும் விரதங்களையும் அனுசரிக்கிறவங்களுடைய எல்லா விருப்பங்களும் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய ஆச்சாரியர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள் இவங்க எல்லாரும் வந்து இந்த புருஷோத்தம மாதத்தை கொண்டாடுறாங்க. ஸோ அது எப்படி நம்ம விரதம் இருக்கணும், எப்படி வந்து இந்த புருஷோத்தம விரதத்தை நம்ம அனுசரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க எப்படி விரதம் அனுசரிக்கணும்னு. ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்தாற் போல, சில வந்து கிரகஸ்தர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு பௌதீகத்தில் வந்து அவங்க நிறைய கடமைகளில் ஈடுபட்டுருக்கலாம், அவங்க வந்து கோயிலில் வந்து நிறைய சேவைகள் ஈடுபட்டுருக்கலாம், இந்த மாதிரி சிலருக்கு உடலில் நிறைய உபாதைகள் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கும் மனோநிலைக்கும் தகுந்தாற் போல அவங்களால இயன்ற அளவு இந்த புருஷோத்த மாதத்தில் விரதம் மேற்கொள்ளலாம். பட் என்னென்ன விரதங்கிறது இங்கே நம்ம பட்டியல் இடறோம், அதில் வந்து நம்மளுடைய தகுதிக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம்முடைய நேரத்துக்கு ஏற்றாற் போல, நம்முடைய மனோபாவத்துக்கு ஏற்றாற் போல நம்ம அதை பயன்படுத்தி அந்த மாதத்துடைய முழு பலனை நம்ம அடையலாம். முதல்ல வந்து இந்த புருஷோத்தம மாதத்தில் ஒருத்தர் கண்டிப்பாக செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும். அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த நேரம், அந்த நேரத்தில் எழுந்து ஒருத்தர் ஸ்நானம் செய்யணும். புனித நதிகள் பக்கத்தில் இருந்து அங்கே ஸ்நானம் செய்யலாம், இல்லை வீடுகள்லேயே வந்து கங்கா தேவியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம கங்கா கங்கா கங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்நானம் பண்ணலாம், குளிக்கலாம். குளிச்சுட்டு நம்ம வந்து ஆரத்தி, பகவானுக்கு வந்து ஆரத்தி, மங்கள ஆரத்தி இருக்கு இல்லையா, குறிப்பாக அந்த புருஷோத்தம மாதத்தில் ராதா ஷியாமசுந்தர வழிபாடு பண்ணுறது மிக மிக உயர்ந்தது. ராதா ஷியாமசுந்தர் கிருஷ்ணர் அழகிய தாமரை இதழ்கள் போல கண்களை உடையவரும், மஞ்சள் நிற பீதாம்பர வஸ்திரத்தை அணிந்திருப்பவரும், தலையில் ஒரு அழகான மைப்பீடியை வைத்திருப்பவருமான அந்த ஷியாமசுந்தரையும், அவருடைய நித்தியமான சேவையான ஸ்ரீமதி ராதாராணியும் நம்ம விக்கிரகமாவோ இல்லை படங்களை வைத்துக்கொண்டோ நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் ஆராதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபம், எப்படியும் ஹரே கிருஷ்ணாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாவது 16 மாலைகள் ஜபிக்கிறாங்க. ஆனால் இந்த புருஷோத்தம மாதத்தில் வந்து நம்ம எவ்வளோத்தோளோ பகவானுடைய நாமங்களை கூடுதலாக ஜபிக்கிறோமோ அவ்வளோக்குள்ள 1000 மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 16 மாலை ஜபிக்கிறவங்க 24 மாலை ஜபிக்கலாம், 32 மாலை ஜபிக்கலாம், 64 மாலை ஜபிக்கலாம், 108 நாமங்கள் ஜபிக்கலாம், அப்புறம் 192 நாமங்கள் ஜபிக்கலாம். அது அந்தந்த பக்தருடைய சூழ்நிலையும் அவருடைய சேவையும் பொறுத்து அமையக்கூடிய விஷயம் அது. நம்ம வந்து அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆன்மீக விஷயங்களை அமைச்சுக்கணும். அப்புறம் புனித ஸ்தலங்களில் வசிக்கிறது, குறிப்பாக புருஷோத்தம மாதத்தில் வந்து ஜெகநாத பூரி, ஏன்னா பூரியில் வந்து பகவான் புருஷோத்தமன்னு பேர், அந்த க்ஷேத்திரத்துக்கே புருஷோத்தம க்ஷேத்திரம்னு பேர். அதனால் பூரியில் வசிக்கிறது. அப்புறம் பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, கயா, இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் வசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஏற்றம். ஆனால் நம்மளால் புனித ஸ்தலங்களுக்கு போக முடியலனாலும் இஸ்கான் கோயில் எல்லாமே புனித ஸ்தலமாக தான் கருதப்படுது. அப்போ நம்முடைய நகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் கோயிலில் நம்ம தினமும் மங்கள ஆர்த்தியை கலந்துக்கலாம், அதில் வந்து நாம் ஜபிக்கலாம் பக்தரோட சேர்ந்து. இந்த புருஷோத்தமத்தில் மிக மிக முக்கியமானது வைஷ்ணவருடைய சங்கம், சாது சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எப்படி நம்ம தாமோதர மாதத்தில் வந்து பகவானுக்கு நெய் தீபம் சமர்ப்பிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த புருஷோத்தம மாதத்தில் வந்து தினமும் ஒரு பக்தர் வந்து ஒரு 33 நெய் தீபங்கள் சமர்ப்பிக்கலாம். அப்படி 33 முறை நெய் தீபம் சமர்ப்பிக்க முடியாதவங்க ஒரு முறையாவது சமர்ப்பிக்கலாம். தினமும் ஒரு தடவையாவது நெய் தீபத்தை வந்து பகவானுக்கு காமிக்கலாம். எப்படி நம்ம தாமோதர மாதத்தில் வந்து பகவான் தாமோதருக்கு நம்ம நெய் தீபம் ஏற்றுறோமோ அது போல ராதா ஷாம் சுந்தருடைய படத்துக்கு விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம தினமும் 33 நெய் தீபங்களை சமர்ப்பிக்கலாம். அப்படி 33 முறை நெய் தீபம் வாங்கி சமர்ப்பிக்க முடியாதவர்கள் ஒரு நெய் தீபத்தை சமர்ப்பிக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் ஏகாதசி, துவாதசி, த்ரயோதசி, அமாவாசியா, பௌர்ணமி இந்த மாதிரி புனித தினங்களில் கூட நெய் தீபங்களை சமர்ப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தினமும் துளசி ஆராதிக்கிறது, துளசி பூஜா, துளசியை வழிபடுறது, அப்புறம் வந்து துளசியை சுற்றி மலம் வர்றது, அது மிக மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் கோயிலை வந்து சுற்றி பரிக்ரமா வருது, இஸ்கான் டெம்பிளை வந்து 4 முறை சுற்றி பரிக்ரமா வருது. அப்புறம் அவங்க வந்து பகவானுக்கு வந்து ரோஜா மலர்களை சமர்ப்பிக்கலாம், தாமரை மலர்களை சமர்ப்பிக்கலாம், 100,000 துளசி இதழ்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். இதில் நம்மளுடைய சூழ்நிலைக்கும் தகுதிக்கும் ஏற்றவர் போல நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம பகவானுக்கு சமர்ப்பிக்கலாம். மீண்டும் முக்கியமான விஷயம், நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ராதா ஷியாம சுந்தருடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு பரிமாற்றம், இதையெல்லாம் பாகவதத்திலிருந்து நல்ல தூய வைஷ்ணவர்களிடம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்லேருந்து நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் குறிப்பாக வந்து பாகவதத்தில் பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள், பாகவதத்தில் வந்து 10வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயத்தில் பிரம்மாவுடைய பிரார்த்தனைகள் வருது, அதை நம்ம சமர்ப்பிக்கிறோம். இப்படி பகவானுடைய தூய பக்தர்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அப்புறம் தினமும் பகவானுடைய லீலைகளை வந்து நம்ம கேட்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜெகநாத அஷ்டகம், பகவான் ஜெகநாதருடைய அஷ்டகத்தை வந்து நம்ம தினமும் பாடணும். அப்புறம் 100% உண்மை உள்ளவங்களாகவும் சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும், புலன்பு விஷயங்களும் நம்ம விலகி இருக்கணும், உடல் உறவு, பௌதீகமான சிந்தனைகள் இதிலிருந்தா விலகியிருந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுடைய செயலாற்ற வேண்டும். அப்புறம் முக்கியமாக மிக மிக முக்கியமான ஒன்று, எந்த ஒரு வைஷ்ணவ அபராதமும் நம்ம செய்திடக்கூடாது இந்த மாதத்தில். எப்படி இந்த மாதத்தில் நல்ல விஷயங்களை செய்தால் 1000 மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றதோ அதுபோல நம்ம வந்து வைஷ்ணவ அபராதம் செய்தால் அதுவும் நம்ம வந்து ரொம்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது புருஷோத்தம மாதத்தில் வந்து நம்ம வைஷ்ணவர்களுக்கு அபராதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு வைஷ்ணவரையும் வேளன் செய்தோ இல்லை தூஷணம் செய்தோ, அவருடைய குறைகளை பற்றியோ இல்லை அவரை பற்றி மற்ற பிற வைஷ்ணவர்கள்ட்டையோ நம்ம வந்து விமர்சிக்காமல் நம்ம வந்து நல்ல முறையில் தெய்வீகமான முறையில் நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக பக்தர்கள்ட்ட உள்ள நிறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேற்ற அடையணும்னு விரும்பணும்னா நம்ம வந்து கட்டாயம் வந்து வைஷ்ணவ அபராதம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து எதுவும் பௌதிகமான விஷயங்களை எதிர்பார்த்து நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது. எந்த எனக்கு வந்து இந்த புருஷோத்தம மாதிரி இருந்தால் எனக்கு பௌதிகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், எனக்கு செல்வம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் இல்லாமல் நம்ம முழுக்க முழுக்க நம்முடைய கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்காக மட்டுமே வந்து இந்த தவங்களையும் விரதங்களையும் அனுஷ்டரிக்கணும். அப்புறம் எப்பவுமே வந்து நம்ம ரொம்ப இந்த விஷயங்களை ரொம்ப உறுதியாக இருக்கணும். இந்த கிருஷ்ண உணர்வு வந்து இந்த முதல் நாளில் மே 15 தொடங்கி அது முடிகிற வரைக்கும் அந்த வைராக்கியம், உறுதி, தவறி போகாமல் தினமும் வந்து அதை நம்ம பகவானிடத்திலும் குருவின் இடத்துலையும் பிரார்த்திக்கணும். குருதேவர் இடத்துலையும் பிரபுபாதர் இடத்துலையும் பகவான் ராத ஷியாமசுந்தர் இடத்துலையும் நம்ம பிரார்த்திக்கணும், பகவானே நான் இந்த விரதத்தை துவங்குறேன், இது வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், அது வந்து உங்களுடைய கருணையில் தான் நடக்கும், நான் ஒரு முயற்சி தான் செய்கிறேன் என்று முழு உறுதியோட வைராக்கியத்தோடு இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்க செய்யணும். அப்புறம் எப்பவுமே இலையில சாப்பிட்றது வயிறுந்தது, அது முடியலைன்னா அது ஒரு கட்டாய விஷயம் ஒன்றும் நம்ம எடுத்துக்கிறதில்லை. அப்புறம் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து சவரம் செய்வது, நகங்களை வெட்டுவது, எண்ணெய் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பது இதெல்லாம் தவிர்ப்பாங்க. அப்புறம் எண்ணெயில் பலாகாரங்கள் செய்ய மாட்டாங்க, அதே போல் எண்ணெயால் உடம்பை தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி கடுகு எண்ணெய் போன்ற எண்ணெய்களை வந்து சமையலுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. இதுல இப்ப நம்ம சொன்னதுல எல்லாமே வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கும் நேரத்துக்கு தகுந்தாற் போல நம்ம பின்பற்றணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து கிருஷ்ண உருள முன்னேற்றாடி தான் இந்த விரதம் இருக்கும் சொல்லிட்டு நம்மளுடைய சூழ்நிலைக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கு தகுந்தாற் போல நம்மளால ஏதுல ஏதோ எந்தெந்த விஷயங்களை நம்மளால இதுல முழுமையா பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஹரிபக்தி விலாசங்கிற சாஸ்திரத்துல வந்து 33 சாதுக்களுக்கும் பகவானுக்கு வந்து நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கௌடிய முனி அவருடைய மந்திரம் வந்து கோவர்தன தனம் வந்தே கோபாலம் கோபி திருப்பணம் கோகுலாஸ் கோகுலோத்சவ நிறைய ஈசானாம் கோவிந்தம் கோபிகா பிரியம். அதாவது இந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து இந்த முழுமுதற் கடவுளான கோவர்தனதாரி கோவர்தன மலையை குடையாக பிடித்தவரை வணங்குகிறேன். அவர் ரொம்ப அழகான ஆயர்குல சிறுவனாக தோன்றியவர். அவர் வந்து முருக்கிய சாரி மழைக்காலத்து மேகத்தை ஒற்ற நிறத்தில் உள்ளவர். அவர் எப்பவும் கோபர்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடியவர். கோபர்களுக்கு மிகவும் பிரியமானவர். அவருடைய தாமரை பாதங்களை நான் தஞ்சம் அடைகிறேன், அவரை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிரார்த்தனையை செலுத்திட்டு வைஷ்ணவர்களுக்கு 33 தடவையும் பகவானுக்கு 33 தடவையும் நமஸ்காரம் செய்யலாம். அதுவும் சாஸ்திரத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் நமக்கு என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, முக்கியமாக நம்ம முதலே பேசின மாதிரி பகவானுடைய நாமங்களை ஜபம் செய்வது, அவருடைய மகிமைகள் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய லீலைகளை பற்றி கேட்கறது, இந்த மாதிரி சிரவணம் கீர்த்தனம் இதில் தான் நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கணுங்கிறது பக்தி வினோத் தாக்கூருடைய அறிவுரையாக இருக்குது. ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த விரதங்களை அனுஷ்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விரதத்தை எப்படி நம்ம முடிக்கிறது, இந்த புருஷோத்தம விரதத்தை வந்து நம்ம எப்படி முடிக்கிறதுங்கிறதும் சாஸ்திரங்களில் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அன்னைக்கு வழக்கம் போல் அதிகாலையில் நேரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு பகவான்கிட்ட அந்த கடைசி நாள் வந்து ராதா ஷியாம் சுந்தர வழிபட்டு மங்களாரதி செய்யணும். அப்புறம் அன்னைக்கு வந்து பகவானை ஆராதிக்கணும், ராதா ஷியாம் சுந்தரை ஆராதிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு பிரார்த்தனைகளை செலுத்தணும். அப்புறம் புஷ்பாஞ்சலி அவர்களை மலர்களை கொண்டு ஆராதிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு குறிப்பாக வந்து பிராமணர் வைஷ்ணவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். 3, 5, 7, 9, 11 இப்படி நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எவ்வளோ பிராமணர்கள் கிரகஸ்த பிராமணர்கள் இருக்காங்களோ நம்ம அவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்யலாம். ஸோ இப்படி இந்த மாதத்துடைய முழு நன்மையை நம்ம கிடைக்கணும்னா நம்ம வந்து தவங்களை விரதங்களையும் சிறப்பாக பயிற்சி செய்து தான தர்மங்களை செய்து பகவான் ராதா ஷியாம் சுந்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். பாலிய ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் ஸ்ரீ குருவன் கௌரங்கா ஸ்ரீல பிரபுபாதர் ஜெய் ஸ்ரீ பிரபுபாதர் ஜெய்.